ஒரு இளம் தந்தை தன்னுடைய 2வது வகுப்பு பள்ளி ஆசிரியை அண்மையில் மறைந்ததை பற்றி அறிந்து கொண்டார். அவர்களின் நினைவாக அவர் எழுதினார், எனக்கு நடந்த பல உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் நினைவு கூறும் போது ஆதிக்கமாக என் மனதில் தோன்றும் ஒரு உணர்வு ஆறுதல் என்பதுதான். அவள் எனக்கு இலக்கணம், கணக்கு போன்றவற்றை கற்றுக் கொடுத்திருந்தாலும் மிக முக்கியமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் குழந்தை பருவத்தை குழந்தையாக கழிப்பது என்பதுதான். அவள் வகுப்பில் சில வார்த்தைகளை தவறாக எழுதினால் பரவாயில்லை, அவள் கூறுவாள், நாம் சரியாக எழுத கற்றுக்கொள்ளலாம், எதையாவது கிழித்து விட்டாலோ கொட்டு விட்டாலோ பரவாயில்லை, நாம் அதை துடைத்து சரி செய்து கொள்ளலாம் என சொல்லுவாள். எதையும் முயற்சிக்கலாம், எதையும் இழுத்தடிக்கலாம், எதை பற்றியும் பகற்கனவு காணலாம், குழந்தைகள் மட்டுமே அறியக்கூடிய சாதாரண காரியங்களை கண்டு மகிழலாம் என்பதே அவள் போதகம். உலகத்தில் ஒரு உயர்வான செல்வாக்கு என்னவென்றால் ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்பதுதான். ஒரு குழந்தையின் நம்பிக்கையும் சுயமதிப்பும் அவர்களது ஆரம்ப காலத்திலேயே செதுக்கப்படுகிறது. என்னுடைய வார்த்தையை கேட்கிற அனைவருக்கும் ஒரு குழந்தையின் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் அவர்களது தன்னம்பிக்கையாக உயர்த்த முடியும் என்பதுதான். அந்த குழந்தைகள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளாலே பரமபிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வார்கள். ஹீலமன் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், மேலும் இப்பொழுதும் என் குமாரரே நினைவு கூறுங்கள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நன் மீட்பராகிய கண்மனையின் மேல் நீங்கள் உங்கள் அஸ்திவாரத்தை கட்ட வேண்டும் என்று நினைவில் கொள்ளுங்கள். இதுதான் ஹீலமன் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகள். மேலும் நாம் வாசிக்கலாம், மேலும் அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள், அதனால் அவர்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜனத்திற்கும் தேவ வார்த்தையை போதித்தார்கள். ஹீலமனின் குமாரர்கள் சிறையில் அடைத்து துன்புறுத்திய போதும் அவர்கள் கேட்ட வார்த்தைகள் ஒரு காலம் அவர்களை தோல்விக்கவில்லை. அவர்களை சூழ்ந்த இருந்த அக்னி ஸ்தம்பங்கள் அவர்களை பாதுகாப்பாக வைத்தது. அவர்களை கைது செய்தவர்களிடத்தில் ஒரு குரல் கேட்டது, நீங்கள் மனம் திரும்புங்கள், நான் அனுப்பின என் ஊழியக்காரர்களை நீங்கள் ஒருபோதும் அழிக்க வகை தேடாதீர்கள். இது இடிமுழக்கத்தின் சத்தமாகவோ பெரும் குமரலின் சத்தமாகவோ இல்லாமல் ஆனால் இதோ முனங்கள் போல மிகவும் மெல்லிய அமர்ந்த சத்தமாயிருந்தது என்று உணர்ந்தார்கள். அது அவர்கள் ஆத்மாவை ஊடுருவி சென்றது. பரலோகத்தின் இருந்து கேட்ட இந்த சத்தத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், இந்த சத்தம் வசையாகவோ அல்லது இகழ்ச்சியாகவோ இல்லை, அந்த சத்தம் நிலையான வலியும் நம்பிக்கையும் கொடுக்கிற மெல்லிய அமர்ந்த சத்தம். நாம் பிள்ளைகளின் பேசும் விதம் அவர்களை ஊக்குவித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். அவர்கள் நமது பரமபிதாவின் செல்லுகிற பாதையிலேயே தங்களுடைய விசுவாசத்தோடு உறுதியாக இருப்பார்கள். பிள்ளைகள் கேட்க வாஞ்சை உள்ளவர்களாய் இந்த பூலோகத்தில் வந்தார்கள். பிள்ளைகள் நமது வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள். இந்த உதாரணம் ஒரு துணி கடையில் நிகழ்ந்தது. கூட்டமாயிருந்த அந்த கடையில் ஒரு தாயார் தனது இளம் மகனை தவற விட்டு விட்டாள். அவள் அதை அறிந்து மிக பாதிக்கப்பட்டதை மற்றவர் கண்டனர். முதலில் அவள் அந்த பிள்ளையின் பெயர் கானர் என அழைத்து கடையில் இங்கும் அங்கும் நடந்தாள். கொஞ்ச நேரம் கடந்த பிறகு அவள் மிக சத்தமாகவும் பயத்தோடும் அவனை அழைத்தாள். கடையில் இருந்த மற்றவர்களும் அங்கு வேலை செய்பவர்களும் அந்த பிள்ளையை தேடத் தொடங்கினார்கள். அவளை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல நிமிடங்கள் கடந்தது. கானரின் தாயார் பிள்ளையை காணாமல் மிகவும் பயந்து மிக சத்தமாக அவன் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்தாள். ஒரு வாடிக்கையாளர் அமைதியாக ஜெபித்தார். அவளுக்கு தோன்றியது, கானர் தனது தாயார் சத்தமாக தன் பெயரை சொல்வதைக் கண்டு கடையின் உள்ளேயே பயந்து ஒளிந்து இருக்கலாம் என்று. அதை இன்னொரு பெண்மணியினும் கூறினாள். அவர்கள் இருவரும் ஒரு திட்டமிட்டார்கள். அங்கிருந்த மேஜைகளின் நடுவே இருவரும் நடந்து அமைதியாக கானர் என்னுடைய குரல் கேட்டால் நான் இங்கிருக்கிறேன் என்று சொல்ல சொன்னார்கள். கடையின் பிற்பகுதிக்கு அவர்கள் சென்றபோது ஒரு மெல்லிய குரல் கேட்டது, நான் இங்கிருக்கிறேன். கானர் அந்த துணிகளின் நடுவே ஒரு மேஜை அடியில் ஒளிந்து கொண்டிருந்தான். கானர் அந்த மெல்லிய அமைதியான சத்தியத்தை கேட்டு துணிவுடன் பதில் அளித்தான். ஒரு பிள்ளையின் மனதிற்கு படும்படியாக பேச நாம் அந்த பிள்ளையின் தேவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள ஜெபித்தால் நாம் அவர்கள் மனதிற்கு படுகிற விதமாக வார்த்தைகளை பேசலாம். நாம் பரிசுத்த ஆவியின் தயையை நாடினால் நமது முயற்சிகள் வலுவடையும். ஆண்டவர் கூறினார், நான் உங்கள் மனதில் வைத்த சிந்தனைகளை பேசுங்கள், அந்த நேரத்தில் நான் அதை உங்களுக்கு தெரிவிப்பேன். அந்த தருணத்திலே நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை அறிவீர்கள். உலகத்தில் உள்ள பல திசை திருப்பங்கள் நமது பிள்ளைகள் நாம் கூறுகிற ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்காமல் தடுக்கிறது. டாக்டர் நீல் ஹால்ஃபன் என்ற மருத்துவர் UCLAவில் சென்ட்ரல் ஃபார் ஹெல்த்தியர் சில்ட்ரன் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிசன் என்ற இடத்தின் இயக்குனர். அவர் பெற்றோர்களின் தீங்கற்ற புறக்கணிப்பு பற்றி கூறுகிறார். ஒரு 18 மாத குழந்தையும் அவரது பெற்றோரையும் பற்றிய ஒரு ஆய்வு சொல்கிறது. அவர்களது மகன் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தான். தனது பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக பீட்சா சாப்பிட்டான். சாப்பிட்டவுடன் அவனது தாய் ஏதோ ஒரு வேலை செய்ய சென்றாள். தனது மகனை தந்தை இடத்தில் விட்டு சென்றாள். தந்தை தனது தொலைபேசியில் குறுஞ்செய்திகளை வாசித்துக் கொண்டிருந்தார். மகன் தந்தையின் கவனத்தை தேடி தனது சாப்பாட்டை தூக்கி எறிந்து கொண்டிருந்தான். தந்தை உடனே மகனை கண்டு அவனோடு விளையாடினார். சிறிது நேரத்தில் அந்த தாய் திரும்பி வரும் வரை தனது தொலைபேசியில் மகனையும் திரும்பவும் ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தார். இந்த இரண்டு செயல்களின் போதும் அந்த குழந்தையின் உள்ளிருக்கும் வெளிச்சம் மங்குவதை டாக்டர் ஹால்ஃபன் கண்டார். அதாவது அந்த தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த இணைப்பு குறைந்தது. நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஜெபத்தின் பதில் தொழில்நுட்ப காரியங்களால் பெற இயலாது. நாம் பல திசை திருப்பங்களால் ஆட்கொண்டு நமது பிள்ளைகளுடன் உரையாட கிடைக்கும் விலைமதிப்பற்ற வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. ஒவ்வொரு நாளும் நமது தொழில்நுட்ப காரியங்கள் ஈடுபடுகிற சமயத்தை விட்டு ஒருவரோடு ஒருவர் மறு இணைப்பு கொள்ள வேண்டும். எல்லா திசை திருப்பங்களையும் நிறுத்திவிட வேண்டும். முதலில் இதை செய்யும் போது உங்கள் இல்லம் அமைதியாக இருக்கும். நாம் என்ன சொல்வது, என்ன செய்வது என கூட யோசிக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் அளிக்கும் போது ஒரு உரையாடல் தொடங்கும். ஒவ்வொருவருவின் சம்பவங்களை கேட்டு மகிழ்ச்சி அடையலாம். நாம் எழுதுகிற வார்த்தைகள் அனைத்துக்கும் நமது பிள்ளைகளுக்கு வழிகாட்டும். நீஃபை எழுதுகிறார், ஏனெனில் எங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு கூட ஒப்புரவாகவும் வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக எழுதவே நாங்கள் கருத்துடன் பிரயாசப்படுகிறோம். தீர்க்கதர்சி தாமஸ் எஸ் மான்சன் 1960 வடக்கு வியட்நாம் போரில் விமானத்தின் ஓட்டுநர் ஜெய் ஹெஸ் சுட்டு வீழ்த்தப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்தார். 2 வருடங்களுக்கு மேம்பாக அவர் உயிரிழந்திருக்கிறாரா அல்லது மறுத்துவிட்டாரே என்று தெரியவில்லை. அவரை கடைசியாக வீட்டிற்கு 25 வார்த்தைகளுக்கு குறைவாக கொண்ட ஒரு செய்தியை அனுப்ப அனுமதித்தனர். தலைவர் மான்சன் கேட்கிறார், 2 வருடங்களுக்கு மேம்பாக என்னுடைய குடும்பத்தை காணாமல் இனிமேலும் நான் காண்போமா என்ற நிலைமையில் நாம் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? தங்களிடமிருந்து இது வருகிறது என்று தனது குடும்பம் உடனே அறிந்து கொள்ள சகோதரர் ஹெஸ் இந்த அரிய புத்திமதியை எழுதினார். இந்த காரியங்கள் முக்கியமானவை. ஆலயத்தில் விவாகம் செய்தல், ஊழியம் செய்தல் மற்றும் படித்தல், முன்சன்னுங்கள், குறிக்கோள்களை அமையுங்கள், குடும்ப வரலாற்றை எழுதுங்கள், வருடத்தில் 2 முறை புகைப்படம் எடுங்கள். 25 வார்த்தைகளுக்கும் குறைவாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமெனில் என்ன எழுதுவீர்கள்? தனது 2வது வகுப்பு ஆசிரியரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட இளம் தந்தைக்கு இப்பொழுது தன்னுடைய மகளை வளர்க்கிறான். தெய்வீக நம்பிக்கை தன் மேல் சமர்ப்பிக்கப்பட்டதை அவர் உணர்கிறார். அவள் வளர்ந்த பிறகு அவள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் என்ன சொன்னால் அவள் மனதில் அது ஆழமாக பதியும், என்ன வார்த்தைகள் அவள் சரியான பாதையில் நடக்க ஊக்குவித்து வழி நடத்தும். அவளிடத்தில் அவள் நீ தேவனுடைய பிள்ளை என்று ரகசியமாக கூறினால் அது ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துமா? அவள் தந்தை அவளிடத்தில் நான் உன்னை பற்றிய எல்லாவற்றையும் நேசிக்கிறேன் என்று சொன்னது அவளுக்கு நினைவில் இருக்குமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் எனது நமது பரமபிதா தன்னுடைய குமாரனிடத்தில் கூறியது நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும். நம் பிள்ளைகளிடம் நாம் பேசும்போது மற்றும் எழுதும் போதும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நமது பரமபிதா மற்றும் அவரோட குமாரன் இயேசு கிறிஸ்துவன் கொண்டிருக்கும் அன்பை பிரதிபலிக்கட்டும். பிறகு நம் பிள்ளைகள் மகத்தான அற்புதமான காரியங்களை பற்றி பேச திறமையுள்ளவர்கள் என்று நினைக்கிறேன். இந்த காரியங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன். ஆமென்.